விவிலிய தேடல். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார், தன் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார்.
அன்பு நெஞ்சங்களே, திருப்பாடல் 23 மூன்றாம் இறைவசனம் இது. இதன் முதல் பகுதியை சென்ற இரு வாரங்கள் நாம் சிந்தித்தோம். இன்று இந்த இறைவசனத்தின் 2 பகுதியில் நம் தேடலை ஆரம்பிக்கின்றோம். தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார் என்ற இந்த வரியை தம் பெயருக்காக என்னை நேர்வழியில் நடத்திடுவார் என்றும் சில மொழிபெயர்ப்புகளில் நாம் காணலாம். நீதிவழி அல்லது நேர்வழி என்ற சொற்றொடரை பற்றி நமது சிந்தனைகள் இன்று அமையட்டும்.
வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே.
அன்புள்ளங்களே, 2 புள்ளிகளை இணைக்கும் மிக சுருக்கமான தூரம் நேர்கோடு. ஜியோமிதி அல்லது வடிவக் கணிதம் என்பதில் கூறப்படும் ஒரு விதிமுறை இது. இது கணிதத்தின் விதிமுறை. வாழ்க்கையில் நான் என்ற புள்ளிக்கும் எனது இலக்கு என்ற புள்ளிக்கும் இடையே உள்ள தூரம் சுருக்கமான நேர்கோடு அல்ல, நெளிவு சுழிவுகள் நிறைந்த பாதை. பல சமயங்களில் இது சிக்கலான பாதையும் கூட. திருப்பாடல் 23 மூன்றாம் வரிகளை குறித்து ஹெரால் குஷ்னர் தன் புத்தகத்தில் எழுதும்போது ஒரு கதையோடு தன் எண்ணங்களை ஆரம்பிக்கின்றார். யூத படிப்பினைகள் அடங்கிய தால்முத் என்ற நூலில் காணப்படும் ஒரு கதை இது. வழிப்போக்கர் ஒருவர் ஒரு சிறுவனிடம் அருகிலுள்ள ஊருக்கு வழி கேட்கின்றார். வழி சொல்கிறான் சிறுவன். அப்போது அவர் அந்த சிறுவனிடம், அந்த ஊருக்குச் செல்ல ஏதாவது குறுக்கு வழி உண்டா என்று கேட்கின்றார். சிறுவன் பழிச்சென்று ஒரு பதில் சொல்கிறான். ஒரு நீண்ட குறுக்கு வழி உள்ளது அல்லது ஒரு குறுகிய நீண்ட வழி உள்ளது, எது வேண்டும் உங்களுக்கு என்று சொல்கிறான் சிறுவன். திருப்பாடல் 23 கூறப்பட்டுள்ள நீதி வழி, நேரிய வழி என்பதை குறிக்கும் எபிரேய சொற்கள் மாலேசெதக். இதை சரியான மொழிபெயர்ப்பு செய்தால் நேரியதொரு திசை நோக்கி சுற்றி வளைந்து செல்லும் பாதை என்று பொருள் கொள்ளலாம். ஆம் அன்பர்களே, நேரியதொரு திசை நோக்கி சுற்றி வளைந்து செல்லும் பாதை. நாம் அடைய வேண்டிய இலக்கு நேரியதென, நல்லதென, உண்மையென நாம் உணர்ந்தால் அதை அடைவதற்கு நாம் எடுத்துக்கொள்ளும் முயற்சிகள் நீண்டதாக, பல சமயங்களில் நம் பொறுமையை சோதிப்பதாகவும் அமையும்.
கரம் பற்றி வழி நடப்பேன் நீ காட்டும் பாதையிலே, நீ காட்டும் பாதையிலே.
அன்பு நெஞ்சங்களே, எந்த ஓர் உயரிய இலக்கும் தானாகவே மடியில் வந்து விழாது. நாம் தான் அதை தேடிப் போக வேண்டும். இந்த பயணத்திற்கு மிகுந்த பொறுமை தேவை. கூட்டுப்புழு ஒன்று வண்ணத்து பூச்சியாக மாற பொறுமை, போராட்டம் இரண்டும் தேவை என்பது நமக்கு தெரியும். இந்த ஆண்டு ஆகஸ்ட் 5 சுரங்கத்தில் பணி செய்ய பூமிக்கடியில் சென்ற 33 மனிதர்கள் வெகு சாதாரண தொழிலாளர்களாக அந்த சுரங்கத்திற்குள் இறங்கினார்கள். 69 நாட்கள் சென்று அக்டோபர் 13 உலக புகழ்பெற்ற வீரர்களாக அவர்கள் பூமிக்கடியிலிருந்து வெளிவந்தனர். அன்புள்ளங்களே, உலகத்தின் பார்வையில் எண்ணங்களில் ஆகஸ்ட் 5, அக்டோபர் 13 என்ற 2 புள்ளிகள் மட்டுமே பதிந்துள்ளன. இந்த 2 நாட்களுக்கும் இடையே நாம் ஒரு நேர்கோடு வரைந்து இந்த சம்பவத்தை மிகவும் சுருக்கிவிட்டோம். இந்த 2 நாட்களுக்கும் இடையே 69 நாட்களே இருந்தன. இது நமது பார்வை, நமது கணக்கு. அந்த 33 தொழிலாளிகளுக்கு இந்த 2 நாட்களுக்கும் இடையே 69 நாட்கள், இல்லை 69 யுகங்கள் சென்றன. அதாவது 1656 மணிகள், 99,360 நிமிடங்கள் இவர்கள் பூமிக்கடியில் இருந்தனர். அந்த 33 தொழிலாளர்களை கேட்டு பார்த்தால் தெரியும், ஆகஸ்ட் 5, அக்டோபர் 13 என்ற 2 புள்ளிகளுக்கிடையே இருந்தது சுருக்கமான நேர்கோடா அல்லது பல திசைகளிலும் வளைந்து நெளிந்து சென்ற நீண்ட கோடா என்று. அன்புள்ளங்களே, பந்தயங்களிலும் விளையாட்டுகளிலும் உலக சாதனை படைத்துள்ள பலரை நமக்கு தெரியும். உசேன் போல்ட், ஃப்ளாரன்ஸ் ஜாய்னர், செர்காய் புப்கா, சச்சின் டெண்டுல்கர், முத்தையா முரளிதரன். அன்புள்ளங்களே, இந்த பட்டியல் மிக நீளமான பட்டியல். இந்த சாதனையாளர்களை கேட்டு பார்த்தால் தெரியும், அவர்களுக்கும் அவர்கள் அடைந்த சாதனைகளுக்கும் இடையே இருந்தது நேர்கோடா அல்லது நீண்ட சிக்கலான வளைகோடா என்று. எத்தனையோ விளையாட்டு வீரர்கள் தங்கள் இலக்கை அடைவதற்குள் பொறுமை இழந்து சுருக்கு வழிகள், குறுக்கு வழிகள் என்று போதைப் பொருட்களின் உதவியை நாடியதும் நமக்கு தெரிந்த வரலாறுதான். விளையாட்டைப் போலவே அறிவியல் ஆய்வுகளில், அரசியலில், வர்த்தக நிறுவனங்களில், மக்கள் சேவையில் சாதனை படைத்தவர்களில் பலர் நேரிய வழியில் நீண்டு வளைந்து சென்ற கரடு முரடான பாதைகளில் பொறுமையோடு சென்று வரலாறு படைத்துள்ளனர்.
தெரியாத பாதை முடியாத போதும் பலம் தரும் உன் துணையே.
அன்பு நெஞ்சங்களே, தம் பெயருக்கு ஏற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார் என்ற வரியை திருப்பாடலின் ஆசிரியர் சொன்னபோது, பாலைவனத்தில் பல ஆண்டுகள் நீண்டு வளைந்து சென்ற கரடுமுரடான பாதைகளில் அலைந்த தன்னுடைய முன்னோரை அவர் கட்டாயம் நினைத்து பார்த்திருப்பார். அவர்கள் எகிப்திலிருந்து வெளியேறிய போது கடவுள் அவர்களை வழிநடத்திய விதம் வினோதமாக இருந்தது. இதை விடுதலை பயண நூல் இவ்வாறு சொல்கின்றது.
விடுதலை பயணம் அதிகாரம் 13. மக்களை பார்வோன் அனுப்பிய போது பெலிஸ்தியர் நாட்டு நெடுஞ்சாலைதான் நேர்வழியெனினும் அதன் வழியாக கடவுள் அவர்களை நடத்திச் செல்லவில்லை. ஏனெனில் போரைக் கண்டு இம்மக்கள் மனம் தளர்ந்து எகிப்திற்கே திரும்பிவிடுவார்கள் என்றார் கடவுள். கடவுள் மக்களை பாலைநிலச் சுற்று வழியாக செங்கடலுக்கு போகச் செய்தார்.
அன்பு நெஞ்சங்களே, இஸ்ராயல் மக்கள் கடந்து சென்ற அந்த சீனாய் பாலைவனத்தை நடைப்பயணமாக கடக்க அதிகப்படியாக 20 நாட்கள் ஆகும். குழந்தைகள், வயதானோர் ஆகியோரை மனதில் வைத்து இந்த பயணம் மிக மிக மெதுவாக மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் அந்த பாலைநிலத்தை கடக்க 2 மாதங்கள் ஆகலாம். ஆனால் இஸ்ரேல் மக்கள் எடுத்துக்கொண்ட காலம் 40 ஆண்டுகள். 40 என்பது விவிலியத்தில் ஒரு அடையாள எண் என்று நமக்கெல்லாம் தெரியும். இருந்தாலும் அவர்கள் மேற்கொண்ட அந்த பயணம் நீண்ட காலம் எடுத்தது என்பது தெரிகின்றது. அந்த பயணம் எகிப்து என்ற இடம் விட்டு கானான் என்ற இடத்திற்கு கடந்து சென்ற சாதாரண பயணம் அல்ல. அடிமைகள் என்ற நிலையை கடந்து உரிமை மக்கள், இறைவனின் குலம் என்ற உயரிய நிலையை அந்த மக்கள் உணரச் செய்த ஒரு பயணம். எனவே இது ஒரு நேர்கோட்டில் நடத்தப்பட்ட அதிவேக பயணம் அல்ல. சுற்றி வளைத்து சிக்கி தவித்து தங்கள் விடுதலையை தாங்களாகவே கண்டெடுத்த ஒரு புனித பயணம். அன்புள்ளங்களே, அசுர வேகத்தில் செல்லும் நம்முடைய உலக கண்ணோட்டத்தோடு இந்த பயணத்தை பார்க்கும்போது, அத்தனை 1000 மக்கள் அத்தனை ஆண்டுகள் வீணடித்து விட்டனரே என்றுதான் நாம் கணக்கிடுவோம். நமக்கு எல்லாமே விரைவில், வெகு விரைவில், நொடிப்பொழுதில் நடக்க வேண்டும். நீளமான நடைப்பயணங்கள், முக்கியமாக திருத்தலங்களுக்கென்று நாம் மேற்கொள்ளும் நடைப்பயணங்கள், அமைதியான ஆழ்நிலை தியானங்கள், ஆர அமர நிதானமாக செயல்படுதல் என்ற எண்ணங்களெல்லாம் நமது தினசரி வாழ்க்கையிலிருந்து மெதுவாக விடைபெற்று வருகின்றன. அமைதி, நிதானம், பொறுமை என்ற வார்த்தைகள் நமது அகராதியிலிருந்தும் சிறிது சிறிதாக மறைந்து வருகின்றன.
வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே.
அன்புள்ளங்களே, அவசரமாக, வெகு அவசரமாக சட்டு புட்டென்று காரியங்களை செய்வதனால் அதன் விளைவுகளையும் நாம் சந்திக்க வேண்டியுள்ளது. நமது அவசர உலகை படம் பிடித்து காட்ட ஹெரால் குஷ்னர் பகிரும் ஓர் அனுபவம் நமக்கு நல்லதொரு பாடம். குடும்பத்தில் ஒருவர் இறந்தால் யூத மரபுப்படி 7 நாட்கள் துக்க நாட்களாக கடைபிடிக்கப்படும். இது பல மதங்களிலும் காண கிடக்கும் ஒரு பழக்கம்தான். ஹெரால் குஷ்னர் ஒரு யூதகுரு என்பதால் வியாபாரம், வேலை என்று எப்போதும் பரபரப்பான வாழ்க்கை நடத்தும் ஒரு சிலர் இந்த 7 நாட்களை குறித்து அவரிடம் கேள்வி எழுப்புவர், ஆலோசனை கேட்பர். தங்களுக்கு தலைக்கு மேல் வேலைகள் இருப்பதாகவும், எனவே இந்த 7 நாள் சடங்குகளை சுருக்கி 1-2 நாட்களில் நிறைவேற்ற முடியாதா என்றும் அவரிடம் ஆலோசனை கேட்பார்கள். அவர்களுக்கு குஷ்ணர் அளிக்கும் அந்த பதில் பொருள் நிறைந்ததொரு பதில். இந்த மரணத்தால், இழப்பால் உங்கள் உள்ளத்தில் ஏற்பட்டுள்ள வலிகளை போக்கவே இந்த 1 வார சடங்குகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. இவைகளை அவசரப்பட்டு முடித்தால் உங்கள் உள்ளத்தின் காயங்களை, வேதனைகளை ஆற்றுவதற்கு, குணமாக்குவதற்கு நீங்கள் நேரம் கொடுக்காமல் போய்விடுவீர்கள். இதனால் பாதிப்புகள் தொடரும். ஆறாத இந்த வேதனைகள் மீண்டும் மீண்டும் தலை தூக்கி உங்கள் வாழ்வை இன்னும் நீண்ட காலம் பாதிக்கும். இந்த 7 நாட்கள் நீண்டதொரு பயணம் என்று நினைத்து நீங்கள் சுருக்க நினைத்தால் உங்களை தொடரும் வேதனை பயணம் மிக நீண்டதாக, சிக்கலானதாக இருக்கும். இதுதான் கிருஷ்ணர் அவர்களுக்கு விடுக்கும் எச்சரிக்கை. அன்புள்ளங்களே, காயங்கள் ஆறுவதற்கு நேரம் கொடுக்க வேண்டும். சாதனைகள் ஆற்றுவதற்கு நேரம் கொடுக்க வேண்டும். பொதுவாகவே வாழ்க்கையை சீராக நடத்துவதற்கு நேரம் கொடுக்க வேண்டும். வண்ணத்து பூச்சியைப் போல வாழ்வை வண்ணமயமாக்கும் முயற்சி ஒரு நாளில் உருவாகும் அவசர முயற்சி அல்ல அன்பர்களே. அதிலும் சிறப்பாக சில ஆழமான அற்புதமான எண்ணங்களை சிந்திக்க, அவைகளை செயல்படுத்த நாம் நேரம் ஒதுக்க வேண்டும், நெடிய பயணம் மேற்கொள்ள வேண்டும். அந்த நெடிய நீண்ட நேரிய வழியில் ஆயனாம் இறைவன் நம்மை வழிநடத்த அவரிடம் மன்றாடுவோம்.
விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.